الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. இன்றைய தினம் பாபு சபர், பாபு சபர்ல வரக்கூடிய நிறைய ஹதீஸ்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதில் இடம்பெறக்கூடிய 42வது ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் இன்று நாங்கள் பார்ப்போம். وعن ابن مسعود رضي الله تعالى عنه قال لما كان يوم حنين آثر رسول الله صلى الله عليه وسلم ناسا في القسمة فأتى الأقرع ابن حابس 100 من الإبل وأعطى عيينة بن حصن مثل ذلك وأعطى ناسا من أشرف العرب وآثرهم يومئذ في القسمة فقال رجل والله إن هذه قسمة ما عدل فيها وما أريد فيها وجه الله فقلت والله لأخبرن رسول الله صلى الله عليه وسلم فأتيته فأخبرته بما قال فتغير وجهه حتى كان كالصفر ثم قال فمن يعدل إذا لم يعدل الله ورسوله ثم قال يرحم الله موسى قد أوذي بأكثر من هذا فصبر فقلت لا جرم لا أرفع إليه بعدها حديثا متفق عليه. அதாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹுனைன் யுத்தம் நடைபெற்று முடிந்ததன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்திலே கிடைத்த கனிமத் பொருட்களை சஹாபாக்களுக்கு மத்தியிலே பங்கீடு செய்கின்ற பொழுது சிலருக்கு அதிகமாக கொடுத்தார்கள். அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று சொல்லக்கூடியவருக்கு 100 ஒட்டகைகள் கொடுத்தார்கள். அதே போன்று உயைனாவுக்கு அதே போன்று கொடுத்தார்கள். அரபுகளிலே சிறந்த சிலர்கள் இருந்தார்கள், மேல்மட்டத்திலே உயர்நிலையில் இருக்கக்கூடிய சிலர் இருந்தார்கள், அவர்களுக்கும் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அப்பொழுது ஒருவர் சொல்லுகிறார், நிச்சயமாக வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக இன்னஹாதிஹி கிஸ்மத்துன் மா உதில ஃபீஹா, இவ்வாறு பங்கிட்டு கொடுக்கப்பட்டதிலே நீதி கடைபிடிக்கப்படவில்லை என்று அல்லாஹ் மீது சத்தியம் செய்துவிட்டு சொல்லுகிறார். வமா உரீத ஃபீஹா வஜ்ஹுல்லாஹ், இந்த விடயத்தில் அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் கூட கவனத்தில் கொள்ளப்படவில்லை என்று அவர் சொன்ன பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், வல்லாஹி லஅக்பிரன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த விடயத்தை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுவேன். பிறகு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து குறிப்பிட்ட இந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஃபதகையர வஜ்ஹுஹு ஹத்தா கான கஸ்ஸர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாறியது. எப்படி மாறியது என்று சொன்னால், ஒரு சிறந்த நிறத்துக்கு தங்கத்தை உருக்கினால் எப்படி பழுக்குமோ அந்த நிறத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாறியது. இதனை கேட்ட பொழுது சும்மா கால், அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபமன் யஅதிலு இதா லம் யஅதிலில்லாஹு வரசூலு, அல்லாஹ்வும் அவனது தூதரும் நீதி செலுத்தவில்லை என்று சொன்னால் வேறு யார்தான் நீதி செலுத்துவார்கள்? சும்மா கால், அதன் பிறகு சொன்னார்கள், يرحم الله موسى قد اوذي باكثر من هذا فصبر, موسى عليه الصلاه والسلام அவர்கள் இதைவிட கடுமையாக நோவினைப்படுத்தப்பட்டும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? பொறுமையை கை கொண்டார்கள். எனவே அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்யட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாகிறது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. இப்னு மஸ்ஊத் என்று சொன்னால் யாரு? இவருடைய பெயர் என்ன? அப்துல்லா. பெரும்பாலும் இப்னு மஸ்ஊத் இப்னு மஸ்ஊத் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லியே பெரும்பாலான ஹதீஸிலே வரும். இவருடைய பெயர் அப்துல்லா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்பதுதான் இவருடைய பெயர். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் ஆரம்ப பகுதியை பார்ப்போம். லம்ம கான யௌம ஹுனைன், ஹுனைன் யுத்தத்தை பற்றி இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஹுனைன் யுத்தம் எதுவென்று சொன்னால், தாயிப் நடைபெற்ற ஒரு யுத்தமாகும். மக்கா வெற்றிக்கு பிறகு தாயிபிலே நடந்த ஒரு யுத்தம், ஹஸ்வத் தாயிப் என்று சொல்வார்கள். அதே போன்று ஹஸ்வத் ஹுனைன். அப்ப இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில், இந்த யுத்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கேற்றிருந்தார்கள். அல்லாஹு தஆலாவின் நாட்டத்தின் பிரகாரம் அந்த யுத்தம் பெரிய வெற்றியை ஈட்டி கொடுத்தது. அதிலே நிறைய கனிமத் பொருட்களும் அவர்களுக்கு கிடைத்தது. கனிமத் பொருள் என்று சொன்னால் என்ன? முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையிலே யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது எதிரிகள் தோல்வியுற்று அவர்கள் விரண்டோடினால், அங்கே கிடைக்கக்கூடிய அவர்கள் விட்டுச் செல்லக்கூடிய பொருட்கள், கால்நடைகளாக இருந்தாலும் சரி, பணங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஏனைய ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே வந்து கனிமத் என்று சொல்லப்படும். இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த யுத்தத்தில் பங்கெடுத்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே பங்கிட்டு கொடுப்பார்கள். வலிமையாக பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு முறை இருந்தது. யார் ஒட்டகத்தில் வந்தாரோ அவருக்கு ஒரு பங்கு வித்தியாசமாக இருக்கும், குதிரையில் வந்தவருக்கு அதற்கு ஏற்ப வித்தியாசமாக இருக்கும், கால்நடையாக வந்தவர்களுக்கு அவர்களுக்கு வித்தியாசமான முறையில், அவர் யாரெல்லாம் வந்து அதிகமாக ஆயுதங்களை கொண்டு வந்தார்களோ அவர்களுக்கு வித்தியாசமான முறையில், அந்த யாருக்கு எவ்வாறு கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனிமத்து பொருட்களை பங்கீடு செய்வார்கள். அப்பொழுது அங்கு நிறைய வெற்றி கிடைத்தது. யுத்தத்திலே நிறைய அல்லாஹு தஆலாவின் அருளினால் நிறைய கனிமத் பொருட்களும் கிடைத்தது. நிறைய ஒட்டகங்கள், நிறைய ஆடுகள், அதே போன்று திருகம், தனானி, தராகிம், தனானி என்று சொல்லப்படக்கூடிய இந்த நிறைய பணங்களும் அது கிடைத்தது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தம் முடிந்த பிறகு அந்த கனிமத் பொருட்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வந்து இந்த கனிமத் பொருட்களை ஜுஹ்ரானா என்கின்ற இடத்தை வந்த பொழுது, ஜுஹ்ரானா என்று சொன்னால் மக்காவில் இருந்து தாய் பக்கம் அண்மைக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த இடத்திலே வைத்து இந்த கனிமத் பொருட்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கிட்டு கொடுக்கிறார்கள். அப்ப இப்படி பங்கிட்டு கொடுக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலமைக்கு மாறாக, ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று ஒவ்வொருவருக்கும் ஏற்ப வலமையாக கொடுக்கக்கூடிய ஒரு முறை இருந்தது, அதற்கு மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலமைக்கு மாறாக சிலருக்கு அதிகமாகவே கொடுக்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸிலே வருவது போல அக்ரா இப்னு ஹாபிஸை பொறுத்தவரையில அவருக்கு 100 ஒட்டகங்களை கொடுக்கிறார்கள். 100 ஒட்டகங்கள் பெரும் ஒரு பட்டி, ஒரு பண்ணை. அதே போன்று ஒயைனாவுக்கும் அதே மாதிரி கொடுக்கிறார்கள். அதே போன்று அரபுகளிலே சில தலைவர்கள் இருந்தார்கள், பிரமுகர்கள் இருந்தார்கள், இவர்களுக்கும் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார்கள். அத இப்படி கொடுத்தத ஒருவர் ஒருவரால தயக்க முடியல. சேத்தன் பாத்தீங்களா, இப்படியான இடங்களை பார்த்து தூண்டிட்டு வேலையை என்ன குழப்புறது, ஒற்றுமைய குலைக்கிறது, இது போன்ற விடயங்களை மேற்கொள்வதுதான் சேத்தானுடைய வேலை. அப்ப இந்த இடத்தை, இந்த இடத்தில் வைத்து அந்த சேத்தான் ஆட்களை சேர்க்கிறார். யாருடைய உள்ளம் பலவீனமாக இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கிட்ட இந்த முறையிலே வந்து யார் அதிருப்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து சரியான இடத்தில் சைத்தான் கை வைக்கிறார். அப்படி கை வைத்தது யார் என்று சொன்னால், அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள், நபி தோழர்களில் ஒருவரை பார்த்து தான் ரசூலுல்லாஹி அந்த சைத்தான் கை வைக்கிறார். அப்பொழுது அவன் கூறுகிறான் எப்படி என்று சொன்னால், வல்லாஹி, அதுவும் சத்தியம் செய்து கூறுகிறான், அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்ன ஹாதிஹி கிஸ்மத்துன் மா உதிலதீஹ, இதிலே இந்த பங்கீட்டு முறையில் நீதி செலுத்தப்படவில்லை. அதே போன்று வமா உரீதீஹ வஜுஹுல்லாஹ், அல்லாஹ்வுக்காக என்கின்ற நல்லெண்ணம் கூட இதிலே கடைபிடிக்கப்படவில்லை என்று ஒருவர் சொல்லுகிறார். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது லேசான ஒரு விஷயம் கிடையாது. இவ்வாறு பங்கீடு செய்தது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் தூதராக நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னாலேயே உண்மையாளர் நீதியாளர் என்று சொல்லி போற்றப்பட்டவர்கள். போலாமைக்கு இது எப்பொழுது நடக்கின்றது என்று சொன்னால், இந்த சம்பவம் ஹிஜ்ரத் சென்று கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு பிறகு தான் இது நடக்கின்றது. அப்ப இவ்வளவு காலத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரு, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் வந்து நீதியாளர் என்பதிலே வந்து கடுகளவும் இல்முலை அளவு கூட சந்தேகம் கொள்ளாதவர்கள், நடைமுறையிலே வந்து நாளாந்தம் அவர்கள் நடவடிக்கையை கவனித்தவர்களில் ஒருவர் இவ்வாறு கூறுவது லேசான ஒரு வழியமா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு இந்த செய்தி எட்டிய பொழுது அவருடைய முகம் அண்ணலாருடைய அந்த முகம் சிவந்து கடுமையாக மாறிவிடுகிறது. அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நீதி செலுத்தவில்லை என்று சொன்னால் வேறு யார் தான் நீதி செலுத்துவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்ப வலிமைக்கு மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்திலே கிடைத்த கனிமத் பொருட்களை பங்கிடுவதிலே கொண்ட அந்த வித்தியாச வேறுபாடானது அதுவும் நீதிதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இவ்வாறு கொடுத்தார்கள் என்று சொன்னால், இங்கே பெயர் குறிப்பிடப்பட்டவர்கள் அனைவரும் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள். போலாமைக்கு அந்த கபீலாக்களிலே இருக்கக்கூடிய பிரமுகர்கள், அப்ப முஅல்லஃபத்துல் குலூப் இவர்கள். முஅல்லஃபத்துல் குலூப் என்று சொன்னால் யாரு, யாருக்கு கூடுதலாக இரக்கம் காட்ட வேண்டுமோ அவர்கள். இங்க முஅல்லஃபத்துல் குலூப் என்று குறிப்பிடப்படுவது யார் என்று சொன்னால் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள். அப்ப புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் இவர்கள், இரண்டாவது யுத்தத்திலே பங்கேற்றவர்கள், மூன்றாவது பிரமுகர்கள். அப்ப இவர்களுடைய ஈமான் உறுதியாகிவிட்டார், இவர்கள் இஸ்லாத்தின் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டால் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய குடும்பம் அந்த கோத்திரமே வந்து இஸ்லாத்துக்கு நாளை வரலாம். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும், என்னன்னு சொன்னா, இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பங்கெடுத்து கொடுக்கிறார்கள். இந்த பங்கீட்டு முறையானது தவறு, இதிலே அல்லாஹு தஆலாவின் திருப்பொருத்தம் கவனத்தில் கொள்ளப்படவில்லை, இந்த நீதி செலுத்தப்படவில்லை என்று சொல்லி ஒரு சஹாபி சொல்லுகிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு இல்ல அது நீதியாகத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதனை சொல்ல வருகிறார்கள். அப்படி சொல்ல வருகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள், ஃபமன் யஅ்திலு இதா லம் யஅ்திலில்லாஹு வரசூலுஹு, அல்லாவும் அவனது தூதரும் நீதி செலுத்தவில்லை என்று சொன்னால் யார் தான் நீதி செலுத்துவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விடயத்தில் யார் குறை கண்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயத்திலே ஒருவர் குறைத்து மதிப்பிடுவது, அவர்கள் செலுத்தக்கூடிய நீதியிலே வந்து குறை காண்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் மட்டும் குறை காண்பதாக அமையாது, அல்லாஹு தஆலாவிலும் குறை காண்பதாகத்தான் அது அமையும். அதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மட்டும் குறிப்பிட்டு அந்த சஹாபி சொல்லியிருந்தும் கூட அல்லாஹ்வும் அவனது தூதரும் நீதி காட்டவில்லை நீதி செலுத்தவில்லை என்று சொன்னால் வேறு யார் தான் நீதி காட்டுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒன்றை கூறியிருந்தால் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், எக்காரணம் கொண்டும் அதில் தவறை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான், என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது மனோ இச்சைப்படி எந்த ஒன்றையும் பேச மாட்டார்கள், மாறாக அவர்களுக்கு வகி அறிவிக்கப்படுகின்றது அதனை அடிப்படையாக கொண்டுதான் பேசுகிறார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக அவருடைய வார்த்தையாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி, அவர்கள் நீதி பற்றி சொன்னதாக இருந்தாலும் சரி, அல்லது நடைமுறையிலே செய்து காட்டிய எந்த ஒன்றாக இருந்தாலும், இவை அனைத்தும் அல்லாஹு தஆலாவின் அங்கீகாரத்தோடு நடைபெறுவதன் காரணத்தினால் இவை அனைத்தும் அல்லாஹு தஆலாவினுடைய செயலே என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாங்கள் குறை காண்பது சிறிய விடயத்தில் குறை காண்பதும் அல்லாஹு தஆலாவிடத்தில் குறை காண்பதாக அமையும். உண்மையிலேயே ஒருவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் இவ்வாறு குறை சொல்வது நஊது பில்லாஹி மின் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும் நம் அனைவரையும் அவனை இஸ்லாத்தில் விட்டு வெளியாக்கிவிடும். அப்ப இந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் அவருக்கு பதில் சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதை கேட்டவுடன் அவர்களை பொறுத்து கொண்டிருக்க முடியல. போய் என்ன செய்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். அப்ப இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்று சொன்னால், தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ்வுக்கும் அவரது தூதருக்கும் பயந்து இஸ்லாத்தை சரியாக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு பயந்த நல்ல தக்வா உள்ள இறையச்சம் உள்ள உலமாக்கள் இருப்பார்கள். இவர்களை பொறுத்தவரையில் எங்கேயாவது மனித செய்தித்தாள்கள் இருந்து இவர்களுடைய இந்த தாவாவை இல்லாமல் செய்ய வேண்டும், இவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கில் காரணத்தை மையமாக வைத்து அவர்களை பற்றி இல்லாத ஒன்றை சொல்வதற்கு முன்வரலாம். தற்பொழுது இது நடந்து கொண்டிருக்கிறது. எவர் ஒருவரை பற்றி புறம் சொல்லுகிறாரோ, அவர்களை குறை தேடுகிறாரோ, இவரை பொறுத்தவரை சொல்ல அந்த குறையை தேடக்கூடியவரை பொறுத்தவரையில் அவரிடத்திலே வந்து ஈமானும் இஸ்லாமும் அடிப்படையில் இருக்கவே இருக்காரு. ஆனால் அல்லாஹ்வுக்கு பயந்து ஏதாவது மக்களுக்கு செய்ய வேண்டும், இஸ்லாத்தை சொல்ல வேண்டும், அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும், குர்ஆன் ஹதீஸின் பக்கம் மக்களை ஒன்று திரட்ட வேண்டும், அதனை பின்பற்றுவதற்கு அவர்களை தூண்ட வேண்டும் என்ற நோக்கில் செய்யப்படக்கூடிய மனிதர்களை பார்த்து பொறுக்க முடியாமல் ஏதாவது அவர்களை பற்றி இல்லாத கொள்ளாத எல்லாம் செல்ல முன் வருவார்கள். இந்த ஹதீஸ்ல நல்ல ஒரு பாடம் இருக்கின்றது. இப்படி யாராவது சொல்ல முற்பட்டால் அல்லது அவர் இல்லாத நேரத்தில் எங்கேயோ அவரை உட்கார்ந்து குறிப்பிட்ட ஒரு ஆளுமை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் அவருடைய கவனத்துக்கு இந்த செய்தியை கொண்டு வரலாம் என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்க முடிகின்றது. இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், ஒரு தனிநபரை பற்றி புறம் பேசுவதற்கும் ஒரு உண்மையான தக்வா உள்ள குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆளுமை பற்றி புறம் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மலை ஒரு மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாங்கள் அங்கே பார்க்க முடியும். ஏன் சொன்னால், குறிப்பிட்ட ஒரு தனிமனிதனை பற்றி விமர்சனம் செய்தால், அவனை பற்றி புறம் பேசினால், இல்லாத கொள்ளாத விடயங்களை பற்றி அவனை பற்றி சொன்னால், குறிப்பிட்ட அவனோடு அது முடிந்துவிடும். ஒருவர் ஒரு மனைவி மிஸ்டேக்ஸை பற்றி தப்பு தவறாக சொல்லுகிறார். இந்த செய்தி யாருடைய காலத்தெல்லாம் போகிறதோ, அவர்கள் ஈமானிலே பலவீனமானவர்களாக இருந்தால் குறிப்பிட்ட அந்த மனிதரை பற்றி என்ன நினைப்பார்கள்? தவறாக நினைப்பார்கள். அதோடு அந்த விடையும் முடிந்துவிடும். ஆனால் நல்ல முறையில் தாவா செய்யக்கூடிய ஒரு மனிதனை பொறுத்தவரையில், அல்லாஹ்வுக்கு பயந்து அவனுடைய தூதருக்கு பயந்து தாவா செய்யக்கூடிய ஒரு மனிதரை ஒரு ஆளுமை பொறுத்தவரையில், இவரை பற்றி யாராவது புறம் பேசினார், அவர் சொல்லாத விஷயங்களை செய்யாத விஷயங்களை அவரிடத்தில் இருக்கக்கூடிய இல்லாத குறைகளை பற்றி எல்லாம் சொன்னால், குறிப்பிட்ட அந்த ஆளி மட்டும் பாதிக்கப்படுவாரா? இஸ்லாமே ஒரு கோணத்தில் பாதிக்கப்படுகிறார். ஏனென்று சொன்னால், உலமாக்கள் யாரு? உலமாக்கள் வரசத்துல் அம்பியா, நபிமார்களின் வாரிசுகள். அப்ப நபிமார்கள் செய்த அதே பணியைத்தான் உண்மையான உலமாக்கள் செய்கிறார்கள். நபிமார்களுடைய வேலை என்ன? ஏகத்துவத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும், நீதியை இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்பது. இதனை உலமாக்கள் செய்கின்ற பொழுது, இந்த பணியை அவர்கள் முன்னெடுத்து செல்லுகின்ற பொழுது, இவரை பற்றி யாராவது குறை சொன்னால் அவரை பற்றி மக்கள் மோசமாக நினைப்பார்கள். மக்கள் மோசமாக என்ன துவங்கிவிட்டால், அவர் மக்கள் மன்றத்திலே முன்வைக்கக்கூடிய எந்த ஒரு பேச்சும் விடுபடாமல் போகும். அவ்வாறு எடுபடாமல் போகின்ற பொழுது குர்ஆன் அங்கு எந்த விதமான பாதிப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தாது, அல்ல ஹதீஸ் மக்களுக்கு மத்தியிலே சென்றடையாது. அப்பொழுது அந்த சமூகத்திலே எந்த விதமான மாற்றத்தையும் நாங்கள் காண முடியாது என்பதனை நாங்கள் கவனித்துக் கொண்டவர். எனவே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே புறம் தேசிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சகோதரனுடைய இறந்த சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு அல்லாஹு தஆலா ஒப்புக் கொள்றார். சர்வசாதாரணமான ஒரு சகோதரனுடைய சகோதரனை பற்றி புறம் பேசுவதாக இருந்தால், இது இறந்த மாமிசத்தை உண்ணுவதற்கு சமமாக இருக்குமாக இருந்தால், ஒரு ஆலிம் உண்மையான தக்வா உள்ள ஒரு ஆலிமை பற்றி புறம் பேசுவது நஞ்சூட்டப்பட்ட ஒரு சகோதரனின் இறைச்சி உண்பதற்கு சமம். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு கடுமையானது என்று ரியாது சாலிஹீனுக்கு விளக்கம் தரக்கூடிய ஷேக் இப்னு உசைமீன் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார்கள். எனவே உலமாக்கள் விஷயத்திலும் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நாங்கள் அலசுவதாக இருந்தால் தனிப்பட்ட அவர்களுடைய சொந்த விஷயங்களை தலையிடாமல் மார்க்கத்தை பற்றி தவறாக ஏதாவது கருத்தை சொல்லியிருந்தால் சந்தர்ப்பம் பார்த்து நிலைமைகளை சூழ்நிலைகளை கவனத்தில் கொண்டு குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து நியாயமான முறையில் அந்த இஸ்லாம் பற்றி சொல்லிய தவறான விஷயங்களை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வும் அவனது தூதரும் அல்லாஹ்வும் அவனது தூதரும் நீதி செலுத்தவில்லை என்று சொன்னால் வேறு யார்தான் நீதி செலுத்துவார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விடயத்தையும் சேர்த்து சொல்லுகிறார்கள். என்னன்னு சொன்னா யர்ஹமுல்லாஹ் மூசா இதைவிட அதிகமாக கடுமையாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோவினைப்படுத்தப்பட்டும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி பொறுமையை கை கொண்டார்கள். எனவே அவர் மீது அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்யட்டும் அருள் பொழியட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த நேரத்தில் என்னை பொறுத்தவரையில் ஒரு படிப்பினை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தது எல்லா நபிமார்களுக்கு மத்தியிலும் அவர்கள் மட்டும்தான் கடுமையாக இவ்வாறு தூற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்காக அல்ல. ஒரு உதாரணத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். அப்ப இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல அவர்களுக்கு முன்னால் இந்த உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் இவ்வாறு மோசமாக கலைக்கப்பட்டிருக்கிறார்கள், கேவலமாக பேசப்பட்டிருக்கிறார்கள். அதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது சூரத்துல் அன்ஆம் 34வது வசனத்திலே ஃபஸபரு அலா மா குஸ்பு வ ஊது ஹத்தா அதாஹும் நஸ்ருனா. அந்த நபிமார்கள் அவர்கள் அல்லாஹு தஆலாவினுடைய உதவி வரும் வரைக்கும் அவர்கள் பொறுமையை கை கொண்டார்கள். என்ன விடயத்தில்? அவர்கள் எப்பொழுதெல்லாம் வந்து பொய்ப்பிக்கப்பட்டார்களோ அப்பொழுதெல்லாம் வந்து பொறுமையைத்தான் கை கொண்டார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்கள் வந்து நோவினை செய்யப்பட்டார்களோ, உடல் ரீதியான நோவினையாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியான நோவினையாக இருந்தாலும் சரி, இரண்டுமே உடம்பில் ஏற்படக்கூடிய காயத்தை விட உள்ளத்திலே ஏற்படக்கூடிய காயம் வந்து கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். தீயினால் சுட்டவடு ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு சொல்வார்கள். அப்ப வார்த்தைகளை வந்து கவனமாக நாங்கள் உபயோகிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒருவனை அடித்தால் கூட அவன் தாங்கிட்டு போயிடுவான். ஆனா உள்ளத்தை நான் சொல்லக்கூடிய வார்த்தை தட்டிட்டு சொன்னா அதனை அகற்றுவது மிகவும் கஷ்டமானது. அதனைத்தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆம் சொல்லி காட்டுகின்ற பொழுது எல்லா நபிமார்களும் அவர்கள் பொய்ப்பிக்கப்படும் போதெல்லாம், அவர்கள் நோவினைக்கு உள்ளாக்கப்படும் போதெல்லாம் பொறுமையை தான் கடைபிடித்தார்கள் அல்லாஹு தஆலாவுடைய உதவி வரும் வரைக்கும். எனவே யாராக இருந்தாலும் அவர்கள் சத்திய பாதையில் இருக்கின்ற பொழுது பலர்கள் வந்து என்ன செய்யலாம்? மோசமாக பேசலாம், அவர்களை தூற்றலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மஜ்னூன் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். அவர் ஒரு கவிஞர், சைத்தியகால கவிஞர் என்று சொன்னார்கள், பொய்யர் என்று சொன்னார்கள், இதை விடவா? எனவே இவ்வாறு சத்திய பாதையில் இருக்கின்ற பொழுது நிறைய பேர் வந்து என்னை மோசமாக சொல்வார்கள். இதனைத்தான் இந்த ஹதீஸிலும் பார்க்கிறோம், குருவானாசனங்களிலும் பார்க்கிறோம். பழுத்த மரத்துக்குத்தான் கல் அடின்னு சொல்வார்கள். ஒரு தோட்டத்திலே 1000 மரம் இருக்கு, கனிவர்க்கம் தரக்கூடிய மரங்கள். இந்த மரத்திலே ஒரு 4 மரம் மட்டும்தான் காய்த்திருந்தால், பூவுமாகவும் காயாகவும் கனியாகவும் இருந்தால், அந்த பாதையிலே செல்லக்கூடிய அனைவருக்கும் அனைவரும் அந்த குறிப்பாக சிறுவர்கள் கல் எடுத்து அடிப்பார்கள். எந்த மரத்தில்? காய்த்த மரத்துக்கா காய்க்காத மரத்துக்கா? காய்த்த மரத்துக்கா. அப்ப எங்க விஷயம் இருக்கிறதோ, எங்க சத்தியம் இருக்கிறதோ, அந்த இடத்தை பொறுத்தவரையில் நிறைய எதிர்ப்புகள் வருது. இதுதான் இயற்கை, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இதுதான் இயற்கை. ஏன் சொன்னால், அப்பொழுதுதான் அங்கே வந்து இஸ்லாத்துக்கும் நமது கௌரவத்துக்கும் இடையிலே வந்து, ஈமானுக்கும் கௌரவத்துக்கும் சீய மரியாதைக்கும் இடையிலே வந்து ஒரு யுத்தம், ஒரு போட்டி நடைபெறும். அவ்வாறு ஒரு போட்டி நடைபெறுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா என்னை இலங்கையில் கண்டு கொள்வான், இவன் உண்மையான விசுவாசி, அல்லது இவன் மனவீச்சியை பின்பற்றக்கூடியவன், சின்ன எதிர்ப்பு வந்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி பொறுத்துக் கொள்ளாதவன் என்று அல்லாஹ் தஆலா அங்கே இளம் கண்டு கொள்வான். எனவே இந்த பாடத்தோடு தொடர்பான இந்த ஹதீஸை பொறுத்தவரையில், எவ்வளவுதான் கடுமையாக ஒருவர் பாதிக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் நோயினை செய்யப்பட்டாலும், அவருடைய மானசீக விடயங்களில் கைவிக்கப்பட்டாலும், அவர் பொறுமையை கை கொள்ள வேண்டும். பொறுமையை கை கொள்ளக்கூடியவனுக்குத்தான் வெற்றி என்பதனை நிறைய ஹதீஸ்களை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதே போன்று நிறைய குர்ஆன் வசனங்கள் எமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அல்லாஹு தஆலா வெற்றி இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களுடன் இருக்கிறார். எனவே எல்லா நிலைமைகளிலும் பொறுமையை கை கொண்டு நாம் வெற்றி அடைந்தவர்களாக, அல்லாஹ்வின் பக்கம் சாய்ந்தவர்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம் சமுதாயத்தினருக்கும் அருள் புரிவானாக என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹ்ரத அவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ஹதீஸ்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.